வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேயர்களே, உங்களில் சிலர் நிகழ்ச்சி தெளிவு குறித்து எழுதுகிறீர்கள், நன்றி கூறுகிறோம். ஒலிபரப்பு தெளிவை குறித்து எங்களுக்கு எழுதி அனுப்ப அதற்கென்று எங்களிடம் ஒரு படிவம் இருக்கிறது. உங்கள் பகுதியில் நிகழ்ச்சி தெளிவாக இல்லை என்றால் அந்த குறிப்பிட்ட படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவீர்கள் என்றால் அது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும்.
வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யும் பொழுது முருதேக்காயை அழிக்க 75 அடி உயரமான தூக்கு மரத்தை செய்த ஆமான் மிக சந்தோஷத்தோடு அயர்ந்த நித்திரைக்குள்ளே சென்றான் என்று பார்த்தோம். எஸ்தர் 6:1 வாசிக்கிறேன். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. இன்றைக்கும் பள்ளியிலே படிக்கிற சில பிள்ளைகளுக்கு சரித்திர புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வந்துவிடுகிறது. இந்த அகாஸ்வேரு ராஜா கடந்த கால நிகழ்வுகளை வாசித்தால் தனக்கு தூக்கம் வரும் என்று எண்ணினாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. அரசனுக்கு தூக்கம் வராமல் இருந்தது ஏதோ சின்ன காரியம் போல நமக்கு தெரியலாம். ஆனால் தேவன் சிறு காரியங்களையும் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த அரசன் பல இரவுகளிலே நித்திரை வராமல் இருக்கும் ஒரு அரசனாய் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அரியணையிலே இருக்கும் மனிதனுக்கு எப்பொழுதும் அமைதி இல்லை என்ற ஒரு கூற்று உண்டு. தனது உயிருக்கு ஆபத்து வருமோ என்று நினைக்கும் பல இரவுகள் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கும். மேதிய பெர்சிய ராஜ்ய வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுவதற்கு அரசனின் இந்த நித்திரை வராத இரவு ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சின்ன சின்ன காரியங்களை பயன்படுத்துகிறார் என்பதை எப்பொழுதாவது நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? பல்லாண்டுகளுக்கு முன்பதாக எய்த்து தேசத்திலே ஒரு பெண்ணின் இருதயத்தையும் ஒரு சிறு குழந்தையின் அழுக்குரலையும் ஒன்றாக இணைத்தார். எனவே மோசே நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்டார். விளைவாக யூத மக்கள் விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள். இங்கே சூசான் அரண்மனையிலே அரசனுக்கு நித்திரை வரவில்லை. எனவே தனது வேலைக்காரர்களை அழைத்து நடபடிகளின் புத்தகத்தை வாசிக்கும்படியாக சொல்கிறார். அதாவது முன் நாட்களிலே அவருடைய ராஜ்யத்திலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் புத்தகம் அது. பொதுவாக நடபடிகளின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவருக்கு நித்திரை வரும். அந்நாட்களிலே அரசன் பயன்படுத்தின தூக்க மாத்திரை அதுதான். பொதுவாக கடந்த கால அறிக்கைகள் பலருக்கு ஆர்வமற்ற காரியமாகவே தெரியும். இந்த குறிப்பிட்ட இரவிலே அந்த வேலையால் எடுத்து வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி தற்செயலாய் நிகழ்ந்தது என்று நாம் எண்ண முடியாது. சிறு சிறு காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் தனது திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். எஸ்தர் பட்டத்திற்கு வந்தது தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. ராஜ சமூகத்திலே தன்னை காண்பித்து ராஜாவின் கரத்திலே கிருபை கிடைத்தது தற்செயலாக நிகழ்ந்த ஒன்றல்ல. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் நடைபெறும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் தற்செயலாக நடக்கும் காரியங்கள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக எதிர்காலத்திலே தேவன் உங்களை அறிந்திருக்கிறபடியினாலே சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக உங்களை வழிநடத்துகிறார். இப்பொழுது அரசனால் நித்திரை செய்ய முடியவில்லை. இதுவும் தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. ஊழியர்களிலே ஒருவன் எடுத்து வாசிக்க தெரிந்து கொண்ட நடவடிக்கைகளின் புத்தகத்தின் பகுதியும் தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. எஸ்தர் 6:2-3 அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை முருதேக்காய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக முருதேக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். தீவிரவாதத்தை குறித்து இன்றைக்கு நாம் செய்தித்தாட்களிலே படிக்கிறோம். தீவிரவாதிகளின் செயல்களை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த இரண்டு பேரும் அந்த நாட்களில் இருந்த தீவிரவாதிகளின் அங்கத்தினர்கள். இந்த இருவரும் அரசனுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டியதை முருதேக்காய் கவனித்திருக்கிறான். இதை எஸ்தர் ராஜாத்தி மூலமாக அரசனுக்கு தெரியப்படுத்திவிட்டான். அது மட்டுமல்ல, அது அந்த ராஜாங்கத்தின் 4 புத்தகத்திலேயும் எழுதப்பட்டுவிட்டது. இந்த சம்பவத்தை வாசிக்க கேட்ட அரசன் சற்று விழித்துக் கொள்கிறான். படுக்கையிலிருந்து எழும்பி, நீ வாசித்தாயே, அந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நான் கவனிக்க தவறிவிட்டேன். முருதேக்காய்க்கு வெகுமானம் ஏதாவது கொடுக்கப்பட்டதா என்று கேட்டபொழுது அதை வாசித்தவனும் மீண்டுமாக முந்தைய சில வரிகளை வாசித்து பார்த்துவிட்டு, இல்லை, அவனுக்கு வெகுமதி எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று கூறுகிறான். உடனே ராஜா, எனது உயிரை காத்த மனிதனுக்கு கட்டாயம் வெகுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்கிறான். அரண்மனையிலே இவை எல்லாம் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே யாரோ அரண்மனை கதவை தட்டுகிறார்கள். கவனியங்கள், எஸ்தர் 6:4-6. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே முருதேக்காயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, அரசனுடைய உயிரை காத்த முருதேக்காய்க்கு வெகுமதி எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பதை அறிந்த அந்த நேரத்தில்தானே ஆமான் வெளிமுற்றத்திலே வந்து காத்திருக்கிறான். ஆமானுக்கும் நித்திரை வரவில்லை. அவனும் அரண்மனைக்கு வந்துவிட்டான். ஆமான் வந்ததின் நோக்கம் என்ன? முருதேக்காயை தனது வீட்டிலே செய்வித்திருக்கிற 75 உயரமான தூக்கு மரத்திலே தூக்கி கொலை செய்ய அனுமதி கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறான். அரசனுடைய பிரசன்னத்திலே எந்த நேரமும் வரக்கூடிய சிலாக்கியம் பெற்றவனாய் ஆமான் இருந்திருக்கிறான். ஆமான் அரசனை சந்தித்தவுடனே அரசன் எந்த பின்னணியத்தையும் கூறாமல் முருதேக்காய்க்கு வெகுமதி கொடுக்க ஆமானை கேட்க ஆரம்பிக்கிறான். அதே நேரம் ஆமான் முருதேக்காயை கொலை செய்ய அனுமதி கேட்டு வந்திருக்கிறான். பிரியமானவர்களே, தேவனுடைய கரத்தையும் தேவனுடைய அருளையும் இந்த இடத்திலே உங்களால் காண முடிகிறதா? தேவன் மறைவாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளிலேயும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார், கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே இருந்தாலும், தேவன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பிய இடத்தை விட்டு தூரமான இடத்திலே இருந்தாலும், அவருடைய வழிநடத்தலுக்கு வெளியே அவர்கள் இல்லை. இந்த சம்பவங்கள் எதுவுமே தற்செயலாக நடந்தது என்று நாம் சொல்லவே முடியாது. ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய பிரசனத்திலே வந்தவுடனே ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கிறான். ராஜா தன்னை குறித்து தான் சொல்கிறார் என்று ஆமான் நினைத்துக் கொள்கிறான். ஏனென்றால் சமீப காலத்திலே அவன் தான் பிரதம மந்திரியாயிருக்கிறான். ராஜாவின் முத்திரை மோதிரமும் அவனுடைய கரத்திலே தான் இருக்கிறது. அப்படியென்றால் தன்னை தவிர வேறு யாரை ராஜா கனமண்ண விரும்புவார் என்று எண்ணினவனாக ஆமான் பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அதே வேளையிலே ராஜா மொர்தெக்காயை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
எஸ்தர் 6:7-9
வரை வாசிக்கிறேன். ராஜாவை நோக்கி, ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூற வேண்டும் என்றான். ஆமானுடைய பதிலினாலே அவன் எப்படிப்பட்டவன் என்று வெளிப்படுகிறது. ஆமானுடைய கண்கள் எப்பொழுதும் அரியணையையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. நேரம் சரியானதா இருக்கும்பொழுது அரசனை கொண்டுவிட்டு தான் அரசனாக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்திருக்கிறது. இதுதான் பெர்சிய அரசர்களின் வழிமுறையாகவும் அந்நாட்களிலே இருந்தது. நீண்ட காலமாக எந்த ஒரு அரசனும் ஆட்சி செய்ய முடியவில்லை. இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுதும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களின் புத்தகத்திலே சில அரசர்கள் எவ்வளவு குறைந்த காலம் ஆட்சி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கும்பொழுது மிக வேடிக்கையாயிருக்கிறது. சிலர் 2 மாதங்கள் மட்டுமே அரசாட்சி செய்திருக்கிறார்கள். ஒரு அரசன் அரியணையிலே அமரும்பொழுது தன்னை சுற்றி பார்க்கிறான். அவன் எப்படி பார்த்தாலும் அவனுக்கு நண்பர் யார், எதிர் யார் என்பது தெரியாது. இந்த குறிப்பிட்ட மனிதன் தான் ஒரு நாளிலே தன்னை கொலை செய்யப் போகிறான் என்பதை அறியாமலேயே அவனுக்கு மிக அருகிலேயே இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆமானின் இருதயமும் அரியணைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, என்னை தவிர வேறு யாரை ராஜா கனமணம் விரும்புவார் என்று எண்ணினவனாக, அரசனாக இருப்பதற்கு ஒரு ஒத்திகை பார்த்துக் கொள்வோமே என்று எண்ணினவனாகத்தான் அரசனுடைய உடை உடுத்தப்பட வேண்டும், கிரீடம் தரிப்பிக்கப்பட வேண்டும், அரசன் ஏறுகிற குதிரையிலே அவன் ஏற்றப்பட வேண்டும், தெருவழியாக கொண்டு செல்லப்பட்டு ராஜா கனமண்ண விரும்புகிற மனிதனுக்கு இவ்வாறு செய்யப்படும் என்று கூறி அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறான். ஆமானுடைய இருதயத்தில் இருந்தது என்ன? தான் அரசனாகும் பொழுது தான் செய்ய விரும்பிய காரியத்தை மக்கள் அறிந்து ஆயத்தப்படும்படியாக இவ்வாறு கூறினான். ஆமான் தன்னைத்தான் ராஜா கனமண்ண விரும்புகிறார் என்று எண்ணிக்கொண்டு இவ்வாறெல்லாம் சொல்லுகிறான் என்பதை நிச்சயமாக உணர்ந்திருப்பார். எஸ்தர் 6:10. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெக்காய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஆமான் மிகவும் வெட்கப்படும்படியாக அவனை செய்ய பண்ணக்கூடிய காரியம் வேறு எதுவும் இல்லை. மொர்தெக்காய்க்கு இத்தனை காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு மிக வேதனை உள்ள ஒன்றாயிருந்தது. ஏனென்றால் அவன் அந்த அளவு மொர்தெக்காயை வெறுத்தான். எஸ்தர் 6:11. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெக்காயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். தெருவழியாக கனத்தோடும் மதிப்போடும் மொர்தெக்காயை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்கு பதிலாக அவனை தூக்கு மரத்திலே தூக்கி கொலை செய்யவே ஆமான் விரும்பினான். ஆமான் செய்யும்படியாக சொல்லப்பட்ட காரியம் அவனுக்கு மிகுந்த துக்கத்தை உண்டு பண்ணியது. ஆனால் இப்பொழுது அதை குறித்து பேச அவனுக்கு வார்த்தைகள் இல்லை, வாய்ப்பும் இல்லை. மொர்தெக்காயை குதிரையிலே உட்கார வைத்து தெருக்களின் வழியாக அழைத்துச் செல்லும்பொழுது ஆமானுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். எஸ்தர் 6:12-14. பின்பு மொர்தெக்காய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டுக் கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். ஆமான் சொன்னது போலவே மொர்தெக்காய்க்கு செய்து முடித்தவுடனே மொர்தெக்காய் ராஜாவினுடைய அரமனை வாசலுக்கு திரும்பினான். ஆமானோ தன்னுடைய வீட்டிற்கு விரைகிறான். முணங்கிக் கொண்டே உளறிக்கொண்டே தலையை துணியால் மூடிக்கொண்டே அவன் சென்றிருப்பான். அளவிடப்பட முடியாத அளவு வெட்கம். நடந்த எல்லா காரியங்களையும் தன் மனைவியினிடத்திலும் சிநேகிதரிடத்திலும் கூறினான். தூக்குமரம் செய்யப்பட வேண்டும் என்ற ஆலோசனை கொடுத்த அவனுடைய மனைவியே, மொர்தெக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் என்று கூறுகிறாள். உங்கள் மனைவியும் நண்பர்களும் வாழ்க்கையின் கடைசி நாள் நாளைக்குத்தான் என்று சொல்வார்கள் என்றால் அது எப்படி இருக்கும்? காரியங்கள் கடினமானதாகவும் துரிதமானதாகவும் நடைபெறுகின்றன. வீட்டிற்கு திரும்பிச் சென்ற ஆமான் நடந்த எல்லாவற்றையும் விவரிக்கிறான். இந்த வேளையிலே அவனுடைய வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. அவன் பங்கு பெற வேண்டிய எஸ்தர் ராஜாத்தியின் விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. சீக்கிரமாக வரவேண்டும் என்று துரிதப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே எஸ்தர் ராணியின் இந்த விருந்திற்கு வர அவன் மிக விருப்பமுள்ளவனாக காணப்பட்டான். அவன் மட்டுமே ராஜாவோடு கூட அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து பெருமையாய் பேசிக் கொண்டிருந்தான். நிகழ்ச்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக வேகமாக நடைபெறுகிறது. எனவே நேரத்திற்கு அவனால் விருந்திற்கு செல்ல முடியவில்லை. நடைபெறுகின்ற எந்த சம்பவங்களின் மேலும் அவனுடைய கரத்திலே கட்டுப்பாடு இல்லை. ஏன் தெரியுமா? தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நடக்க பண்ணுகிறார். ஆமானுடைய திட்டம் நிறைவேறாதபடி செயல்படுவதை குறித்து தேவன் கருத்துள்ளவராய் இருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அவர்களுக்கு விரோதமாக யாரும் தங்களுக்கு விருப்பமானபடி செய்ய முடியாது. கர்த்தர் மறைந்திருந்து அத்தனையையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பாடுபட ஒரு காலம் உண்டு, மகிமைப்பட ஒரு காலம் உண்டு. நான் ஆண்டவரை இவ்வளவு நேசிக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த சூழ்நிலை என்று கலங்க தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பொறுமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள். தீமைக்கு தீமை செய்ய திட்டமிடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயம் ஒரு நாள் உங்களையும் உயர்த்துவார். இப்பொழுது நாம் எஸ்தர் ஏழாம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். எஸ்தர் ஏழாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள். ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்து பண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். பலவிதமான எண்ணங்களோடு ஆமான் விருந்திற்கு செல்கிறான். ராணி தன்னை அழைத்திருக்கிறாளே என்ற மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஒருபுறம், அதேவேளையிலே மொர்தெக்காய்க்கு எவ்வளவு கனத்தையும் மரியாதையையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்ற எண்ணமும் அவனுக்குள்ளே இருந்தது. இந்த நேரம் வரை ஏன் மொர்தெக்காய்க்கு அந்த கனமும் மகிமையும் கொடுக்கப்பட்டது என்பது அவனுக்கு புரியவில்லை. அதேவேளையிலே எஸ்தர் தன்னுடைய தைரியம் எல்லாவற்றையும் ஒன்று கூட்டியவளாக இரண்டாவது நாள் தன் இருதயத்தில் உள்ள காரியங்களை அரசனுக்கு சொல்ல ஆயத்தமாய் நிற்கிறாள். நேற்றைய தினத்திலே அவளால் அதை செய்ய முடியவில்லை. முந்தின தினத்திலே அரசனுக்கு முன்னால் போய் நின்றபொழுதும் அவளால் அதை சொல்ல முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அவள் ஆயத்தமாகிவிட்டாள். உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கமும் பதட்டமும் இருந்தாலும் இதுதான் நேரம் என்பதை அவள் உணர்ந்து விட்டாள். இப்பொழுது மீண்டுமாக அரசன் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் கொடுப்பேன் என்கிறான். எஸ்தர் ராஜாத்தியனுடைய உள்ளத்திலே என்னதான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக மூன்றாவது முறையாக ராஜா இந்த காரியத்தை சொல்லுகிறான். பாருங்கள், எஸ்தர் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்கள். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மண்டாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாகும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். எஸ்தர் இப்பொழுது பேச துவங்கிய பொழுது அவள் வெளிப்படுத்தும் உண்மை ஒரு பயங்கரமான ஒன்று. அரசனும் ஆமானும் இரண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் அவள் ஒரு யூத பெண் என்பது இருவருக்கும் தெரியாது. அவளுடைய விருப்பம் என்ன? தன்னுடைய ஜீவனும் தன்னுடைய மக்களின் ஜீவனும் காப்பாற்றப்பட வேண்டும். அவள் அழகி போட்டியில கலந்து கொண்ட பொழுதோ அரசியான பொழுதோ அவள் யார் என்பதை அறிவிக்க வேண்டாம் என்பதை கட்டளை பெற்றிருந்தாள். இந்த உண்மையை தன்னுடைய மனதிலே இத்தனை காலம் வைத்திருந்தாள். ஏற்கனவே ஆமான் மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்ற கட்டளையை ராஜாவினிடத்திலே பெற்று வைத்திருந்தான். ராஜாத்தி ஒரு யூத பெண் என்பது அவனுக்கு தெரியாது. இப்பொழுது அவள் தன்னுடைய ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாள். இந்த நேரம் வரை தான் ஒரு யூத பெண் என்பதை அவள் யாருக்கும் சொல்லவில்லை. இப்பொழுது கொலைக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற கூட்டத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாள். தன்னுடைய சமயத்தோடு தன்னுடைய தேவனோடு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறாள். அவளுடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? நானும் என்னுடைய ஜனங்களும் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனால் கூட நான் மௌனமாயிருப்பேன். ஆனால் இப்பொழுது நாங்கள் நிர்மூலமாகும்படி மரணத்திற்கு காத்திருக்கிறோம் என்கிறாள். மிக தெளிவாக தானும் தன் குடும்பத்தினரும் அழிக்கப்பட நியமிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தினாள். அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகிறான். ராஜாத்தியை கொலை செய்ய துணிந்தவன் யார்? அவளுடைய குலத்தையே அழிக்க திட்டமிட்டது யார்? ராஜா எந்த விதத்திலையும் எதிர்பாராத ஒரு செய்தியை எஸ்தர் அறிவிக்கிறாள். ராஜாத்தியும் அவளுடைய ஜனங்களும் அழிக்கப்பட போகிறார்கள். எஸ்தர் 7:5. அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேறு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அரசன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அவனுடைய ராஜ்யத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறும் என்று அவன் கனவிலும் எண்ணவில்லை. அழிக்கப்பட போகிற அந்த ஜனக்கூட்டத்தினர் யார் என்றே அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஆகாஸ்வேறு உயிரை குறித்தோ உயிர்கள் அழிக்கப்படுவதை குறித்தோ பெரிதாக எண்ணுகிறதில்லை. கிரேக்க நாட்டிற்கு எதிராக அவன் செய்த யுத்தத்தை குறித்து நீங்கள் மற்ற சரித்திரங்களிலே படிப்பீர்கள் என்றால் எத்தனை ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆயிரம் ஆயிரமான வீரர்கள் மடிந்து போனார்கள். ஆனால் அந்த மரணங்கள் இவனை அசைக்கவில்லை. இப்பொழுது மட்டும் ஏன் அவன் அதிர்ச்சி அடைகிறான்? கொல்லப்பட போகிற ஜனங்கள் எஸ்தர் ராஜாத்தியின் ஜனங்கள். ராஜாத்தியே ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறாள். எனவேதான் யார் அவன், எங்கே அவன், இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய துணிந்தவன் யார் என்கிறான். அங்கே என்ன நடைபெறுகிறது என்பதையே ஆமான் உணர்ந்து கொள்ள முடியாதவனாயிருக்கிறான். தான் திட்டமிட்ட யூத மக்களை அழிக்கும் செயலானது ராஜாத்தியை பாதிக்கும் என்று அவன் எண்ணவில்லை. அவள் ஒரு யூத பெண் என்பது அவனுக்கு தெரியாது. இப்பொழுது விருந்து மேஜையிலே இருக்கிறான். சாய்ந்த வண்ணமாய் உணவு அருந்திக் கொண்டிருக்கிறான். அரசனோடு கூட மிக நெருக்கமாக நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் அவன் இருக்கிறான். ஆகாஸ்வேறு கேட்கிறார், யார் இந்த திட்டத்தை செய்தது? இப்பொழுது எஸ்தர் தனது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தனது ஜீவனையும் பாராமல் பதில் சொல்கிறாள். எஸ்தர் 7:6. அப்பொழுது எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். இந்த வார்த்தைகளுக்கு ஆமானிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எஸ்தர் ஒரு யூத பெண் என்பதை அறிந்தபொழுது வாய் பேச முடியாதவனாகிவிடுகிறான். பிரியமானவர்களே, தேவன் எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாலேயும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடையவர்களை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். யூத ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். அவர்களை சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிக்கப் போகிறார். தேவனுடைய அருள், தேவனுடைய கிருபை அவருடைய ஜனங்களை பாதுகாக்கப் போகிறது. சடுதியாக திரும்பிய நிகழ்ச்சிகளின் அதிர்ச்சியிலே ராஜா விருந்து மேஜையை விட்டு எழுந்து தோட்டத்திற்குள்ளே செல்கிறான். இப்பொழுது ராஜாவுக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை. எனவே அதை குறித்து தீவிரமாய் சிந்திக்கும்படியாக தோட்டத்திற்குள்ளே நடக்கிறான். எஸ்தர் 7:7. ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். இப்பொழுது அரசன் செய்யப்பட வேண்டியது என்ன என்பதை தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும். ஆமான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வான் என்பதை குறித்து அவன் எண்ணி பார்க்கவே இல்லை. ஆனால் ராஜாத்தியோ தன்னுடைய ஜீவனுக்காகவும் தன்னுடைய ஜனங்களின் ஜீவனுக்காகவும் ராஜாவினிடத்தில் கெஞ்சி கேட்கிறாள். ஏனென்றால் ஆமான் அவர்களை கொலை செய்ய தீர்மானித்து விட்டான். இறுதியாக ராஜா
எஸ்தரின் வார்த்தைகளை நம்புகிறான். கோபம் தணிந்து சரியானபடி சிந்திக்க நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டியதிருந்தது. ஆகாஸ்வேறு ராஜா அரண்மனை தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்த பொழுது ஆமான் எழுந்து எஸ்தர் ராஜாத்தின் இடத்திலே தன்னுடைய ஜீவனுக்காக வேண்டுதல் செய்ய முற்படுகிறான். எந்த ஒரு மனிதனையும் கொல்ல வேண்டும், தூக்கிலிட வேண்டும் என்பதை குறித்து கூசாமல் பேசுகிற இவன் ஒரு அடிமையைப் போல மாறுகிறான். தவழ்ந்து தவழ்ந்து ராஜாத்தின் காலடியில் போய் நிற்கிறான். நான் இன்னும் சில நிமிடங்களிலே கொலை செய்யப்பட்டு விடுவோம் என்பதை அறிந்துவிட்டான். ராஜாத்தினிடத்திலே மட்டுமே கெஞ்சினால் தயவு கிடைக்கும் என்று எண்ணினான். பயத்தினாலே நடுங்குகிறான். என்ன செய்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. எஸ்தரின் முன்னே மண்டியிட்டு ஜீவனுக்காக கெஞ்சுகிறான். ஒருவேளை எஸ்தருடைய கால்களை கட்டி பிடித்து தன்னுடைய ஜீவனை காக்கும்படியாக கூட அவன் கெஞ்சியிருக்கலாம். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். தன்னுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய அருள் அவ்வளவு பெரியது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை நேசித்து அவரை விசுவாசித்து உண்மையோடும் உத்தமத்தோடும் பின் செல்லுகிற என கருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்களையும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு சிறு அசைவுகளும் அவருக்கு தெரியும். நீங்கள் எப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், எதை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இனி என்ன செய்யப் போகிறீர்கள், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களை பாதுகாக்கவும் உங்களை மீட்டு எடுக்கவும் உங்களை பரிசுத்தப்படுத்தவும் அவர் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் நடந்த ஒரு காரியத்தை குறித்து மிக துக்கத்தோடு இருக்கலாம், அல்லது எரிச்சலோடு இருக்கலாம். நீங்கள் துணிந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே விலகி இருந்தாலும் இப்பொழுதும் அவர் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை காத்து தம்முடைய பிள்ளையாக சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். எந்த சூழ்நிலையில நீங்கள் இன்றைக்கு இருந்தாலும் அவரை நம்புங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் உங்களை காத்துக் கொள்ளுவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எந்த ஒரு சம்பவமும் ஒரு விபத்தாக தற்செயலாக நடைபெறவில்லை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் எல்லா செயல்களையும் எல்லா நிகழ்வுகளையும் நீர் திட்டமிட்டு நடத்துகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாராவது பயப்படும் ஒரு சூழ்நிலையிலே இருப்பார்கள் என்றால், ஜீவனுக்காக போராடும் ஒரு நிலைமையிலே இருப்பார்கள் என்றால், எஸ்தரை போன்ற ஒரு சூழ்நிலையிலே இருப்பார்கள் என்றால், நெருக்கமான ஒரு நிலையிலே இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே இந்த நேரத்திலேயும் நீரே அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர். ஏற்ற நேரத்திலே அவர்களுக்கு விடுதலைக்கான மார்க்கத்தை நீர் ஏற்படுத்துவீர் என்பதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, விசுவாசித்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நீர் எம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ரோமர் 2:10. ரோமர் 2:10.